அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியிலிருந்து முழங்கும் தமிழோசை. ஜூலை மாதம் 11 சனிக்கிழமை இன்றைய நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்குபவர் முரளிதரன். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை. தொடரும் செய்தி அரங்கில், இலங்கையில் புத்தரின் உருவத்தை அவமதித்த குற்றச்சாட்டின் பேரில் இரு சுற்றுலா பயணிகள் கைது செய்யப்பட்டுள்ளது குறித்த செய்தி. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஜாதிக ஹெல உரிமைய ஆகிய கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் சிலர் ஐக்கிய தேசிய கட்சியின் சின்னத்தில் போட்டியிட தீர்மானித்துள்ளது குறித்த தகவல். தமிழ்நாட்டில் நடந்த பாலியல் பலாத்கார சம்பவம் தொடர்பான வழக்கை சமரசமயத்திற்கு அனுப்பும் முடிவை சென்னை உயர்நீதிமன்றம் திரும்ப பெற்றுள்ளது குறித்து ஒரு செய்தி.
ரேப் வந்து ஒரு வயலன்ஸ் அகேன்ஸ்ட் விமன் இல்லையா, அதுவும் மைனரா இருக்கிற போது ஒரு ரேப் வந்ததுன்னா அதுல சமரசம் பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
மேலும் இன்றைய தமிழோசையில், செப்ரனீட்சா படுகொலைகளின் 20வது ஆண்டு நிறைவு, போஸ்னியாவில் நினைவு கூறப்பட்டது குறித்த தகவல் தொகுப்பு, பிபிசி தமிழோசை குறித்த உங்களது கருத்துக்களை சுமந்து வரும் நேயர் நேரம் ஆகியவையும் இடம்பெறுகின்றன.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை. வாசிப்பவர்கள் சதாத் மற்றும் பூபாலரத்னம் சீவகன்.
செப்ரனீட்சா படுகொலையின் 20வது நினைவு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட செர்பிய பிரதமர் அலெக்சாண்டர் வூவிச் ஆத்திரம் கொண்ட போஸ்னியர்கள் சிலரால் தாக்கப்பட்டிருக்கின்றார். செப்ரனீட்சா படுகொலையில் மாண்டவர்கள் என அண்மையில் அடையாளம் காணப்பட்ட 136 பேரின் உடலச்சங்கள் புதைக்கப்பட்டிருக்கின்ற மயானத்திலிருந்து அவர் வெளியேறிய போது அவரை சிலர் வசைபாடினர். அவர் மீது பாட்டில்களும் வீசப்பட்டிருந்தன. வீசப்பட்ட ஒரு கல் பிரதமரின் தலையில் அடித்திருந்தது. மிகவும் மோசமான காரியம் இது என்று கூறியிருக்கின்ற செர்பியாவின் உள்துறை அமைச்சர் நெபோஸ்டியா ஸ்டெஃபானோவிச் இதனை ஒரு கொலை முயற்சியாகவும் கருதலாம் என்று தெரிவித்திருக்கிறார். யுகோஸ்லாவியா பிளவுபட காரணமாக இருந்த யுத்தத்தின் மிக மோசமான சம்பவமாக முஸ்லிம் ஆண்களும் சிறுவர்களுமாக சுமார் 8,000 பேர் கொல்லப்பட்ட செப்ரனீட்சா படுகொலைகள் பார்க்கப்படுகின்றன.
வரி அதிகரிப்பு மற்றும் ஓய்வூதிய மறுசீரமைப்பு ஆகியவை அடங்கிய கிரேக்கத்தின் புதிய பொருளாதார மீட்பு பிரேரணைகளை ஐரோப்பிய வலய நிதியமைச்சர்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த திட்டத்தை சர்வதேச கடன் வழங்கினர்கள் பரிந்துரைக்கும் அதே நேரம் கிரேக்கம் தனது நடவடிக்கைகளில் கணிசமான முன்னேற்றத்தை கண்டிருப்பதுடன் அந்த பரிந்துரைகளை வலுவாக அமலாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றிய பொருளாதார ஆணையாளரும் கூறியிருக்கின்றார். ஆனால் பல ஐரோப்பிய வலய நாடுகள் பலத்த சந்தேகம் வெளியிட்டிருக்கின்றன.
There are many concerns, quite a bit of criticism both on the content of the
கிரேக்க அரசாங்கம் தனது உறுதிமொழிகளை பூர்த்தி செய்யுமா என்பது குறித்து நம்பிக்கையினம் காரணமாக உடன்பாடு ஏற்படுவது மிகவும் கடினமாக இருப்பதாக யூரோ குழுவின் தலைவரான ஜெரோயோன் ஜெஸ்லோனி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். ஒரு $60 பில்லியன் கடனுடன் தனது கடன்கள் குறித்த கட்டுமானம் மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்றும் கிரேக்கம் எதிர்பார்க்கின்றது.
ஏமனில் ஹூத்தி கிளர்ச்சிக்காரர்களின் மீது வான் தாக்குதல் நடத்தியிருக்கின்ற சவுதி தலைமையிலான கூட்டணிப்படை நேற்று வெள்ளிக்கிழமையோடு ஆரம்பித்திருக்க வேண்டிய போர் நிறுத்தம் ஒன்றை மதிக்கச் சொல்லி தங்களிடம் யாருமே கோரியிருக்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறது. ஏமனில் யுத்தம் காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் சந்தித்து வரும் பெரும் கஷ்டங்களை சர்வதேச உதவி அமைப்புகள் குறைக்க இடமளிக்கும் விதமாக ஐநா மத்தியஸ்தத்தில் கொண்டுவரப்பட்ட அந்த போர் நிறுத்தம் உதவும் என்ற நம்பிக்கைகள் எழுந்திருந்தன. ஆனால் தாங்கள் ஆதரவளித்து வரும் ஏமனிய அரசாங்கம் தாக்குவதை நிறுத்துங்கள் என்று தங்களிடம் தெரிவிக்கவில்லை என சவுதி தலைமையிலான கூட்டணிப்படை தெரிவித்திருக்கிறது. வான்வழியாக தாக்கப்படும் நிலையிலும் ஹூத்தி கிளர்ச்சிக்காரர்கள் தரை வழியில் அரச படைகளை எதிர்த்து மோதி வருகின்றனர்.
ஆப்கானிஸ்தானில் இருக்கின்ற இஸ்லாமிய அரசு குழுவின் தலைவர் அமெரிக்க ஆளில்லா உளவுமான தாக்குதலில் கொல்லப்பட்டதாக ஆப்கானி அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். கிழக்கு மாகாணமான நங்கர்கரையில் நடந்த தாக்குதலில் கொல்லப்பட்ட 30 தீவிரவாதிகளில் ஹஃபீஸ் சயீத் என்ற அந்த தலைவரும் அடங்குவதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த தாக்குதலை நடத்துவதற்கான உளவு தகவல்களை தாமே அமெரிக்காவுக்கு கொடுத்ததாக ஆப்கானிய உளவு நிறுவனம் கூறியிருக்கின்றது. ஆப்கானிஸ்தானில் கடந்த வாரத்தில் கொல்லப்பட்ட 3வது இஸ்லாமிய அரசு தலைவர் இவர் ஆவார். நாட்டின் கிழக்கு பகுதியில் அந்த அமைப்பின் செல்வாக்கு அதிகரித்து வருவதாகவும் கூறப்படுகின்றது.
சீனாவின் கிழக்கு கரையை சான் ஹோம் என்று பெயரிடப்பட்டிருக்கின்ற புயல் தாக்கியிருக்கிறது. இந்த புயல் காரணமாக ஏராளமானோர் வீடுகளை விட்டும் தொழில் மையங்களை விட்டும் வெளியேற நேர்ந்திருக்கிறது. போக்குவரத்தும் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஷஜாங் மாகாணத்தில் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றனர். மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என ஷாங்காய் அதிகாரிகள் அறிவுறுத்தியிருக்கின்றனர்.
துனிசியாவின் கடற்கரை தளமான சுற்றுலா தளத்தில் 38 பேர் கொல்லப்பட்ட 2 வாரங்களின் பின்னர் ஆயுத குழுக்களின் மற்றொரு தாக்குதல் நடக்காமல் தாம் தடுக்க 100,000 பாதுகாப்பு படையினரை நிறுத்தியிருப்பதாக துனிசிய அரசாங்கம் கூறியிருக்கின்றது. சுற்றுலா பகுதிகளை 3,000 போலீசாரும் ராணுவமும் மற்றும் சிவில் பாதுகாப்பு நிறுவனங்களும் பாதுகாப்பார்கள் என்று ஒரு அரசாங்க அமைச்சரான கமல் ஜென்ரோட்டி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்.
தொடரும் இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் உள்ள அருகம்பை கடலோரத்தில் புத்தரின் உருவம் பொறிக்கப்பட்டிருந்த தரைவிரிப்பில் அமர்ந்திருந்தார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரில் 2 இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்த செய்தியை தருகிறார் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
அம்பாறை மாவட்டம் அருகம்பை கடலோரத்தில் புத்த பெருமானை அவமதிக்கும் வகையில் நடந்து கொண்டார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரில் 2 இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். புத்தபெருமானின் உருவம் பொறிக்கப்பட்டிருந்த தரை விரிப்பொன்றில் அமர்ந்து மதுபானம் அருந்திய போதே இவர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கடந்த 4 தேதி இந்தியாவிலிருந்து சுற்றுலா பயணிகளாக கொழும்பு வந்தடைந்த குறித்த 2 இஸ்ரேலிய பிரஜைகள் 7 தேதி அருகம்பைக்கு வருகை தந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. புத்த பெருமானின் உருவப்படம் பொறிக்கப்பட்ட தரைவிரிப்பை தாங்கள் இந்தியாவில் கொள்வனவு செய்ததாக குறித்த ஆஸ்திரேலிய பிரஜைகள் போலீஸ் விசாரணையின் போது தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது. இது இலங்கையில் தண்டனைக்குரிய குற்றம் என்பதை தாங்கள் அறிந்திருக்கவில்லை என்றும் இவர்களால் போலீசாருக்கு வழங்கிய வாக்குமூலத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் தகவல்கள் கூறுகின்றன. குறித்த 2 ஆஸ்திரேலிய சுற்றுலா பயணிகளும் இன்று போலீசாரால் பொத்திவில் பதில் நீதிபதி முன்னிலையில் ஆஜர் செய்யப்பட்டனர். பிணையில் செல்ல அனுமதித்த பதில் நீதிபதி நாளை திங்கட்கிழமை மீண்டும் பொத்திவில் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டுமென்றும் உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து இருவரும் தற்போது பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள்.
ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஜாதிக ஹெல உரிமைய ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒரு பகுதியினர் ஐக்கிய தேசிய கட்சியின் சின்னத்தில் போட்டியிட தீர்மானித்துள்ளனர். இது குறித்த செய்தியை தருகிறார் செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஜாதிக ஹெல உரிமைய ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒரு பகுதியினர் ஐக்கிய தேசிய கட்சியின் கீழ் போட்டியிட தீர்மானித்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உட்பட ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி வேட்பாளர் பட்டியல் தொடர்பில் ஏற்பட்ட அதிருப்தி காரணமாகவே இவர்கள் இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது. அமைச்சர்களான டாக்டர் ராஜித சேனாரட்ன, சம்பிக்க ரணவக்க, எம்கே டிஎஸ் குணவர்தன, அர்ஜுன ரணதுங்க, சரத் அமனுகம மற்றும் சில முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த முடிவுக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனை இன்று தனது சொந்த மாவட்டமான களுத்துறையில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உறுதிப்படுத்திய அமைச்சர் ராஜித சேனாரட்ன ஐக்கிய தேசிய கட்சியின் சின்னத்தில் நல்லாட்சிக்கான ஐக்கிய முன்னணியாகவே தாங்கள் போட்டியிட இருப்பதாக கூறினார். ஊழல் மோசடிக்காரர்களுக்கும் தேர்தலில் போட்டியிட ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி வேட்பாளர் பட்டியலில் இடமளிக்கப்பட்டுள்ளது. அவர்களுடன் தொடர்ந்தும் தங்கியிருக்க முடியாது என்பதால் தான் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. திருடர்களும் போதைப்பொருள் மற்றும் எத்தனால் தொடர்புடையவர்களுக்கும் இடமளிக்கப்பட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்ச ஆட்களுக்கு அது விருப்பமாக இருக்கலாம். அதில் போட்டியிட நாம் விரும்பவில்லை. அந்த அரசியலை நாம் செய்யப்போவதும் இல்லை என்றும் அவர் கூறினார். கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது ஆட்சி மாற்றத்துக்கு முன்னின்று செயல்பட்ட மாதுடுவாலே சோபித தேரோ, அத்துலிய ரத்தின தேரோ, சம்பிக்க ரணவக்க மற்றும் கிருணிகா பிரேமச்சந்திர ஆகியோருடன் 49 சிவில் அமைப்புகளும் நல்லாட்சிக்கான ஐக்கிய தேசிய முன்னணியின் கீழ் இணைந்துள்ளதாகவும் அவர் கூறுகின்றார். கடந்த ஜனவரி 8 தேதி மாற்றத்தை ஏற்படுத்திய தரப்பினர் சகலரும் எம்முடன் இணைந்துள்ளார்கள். சகலரும் ஒன்றிணைந்து ஜனவரி 8 தேதி ஏற்படுத்திய புரட்சியை முறியடித்து மீண்டும் பழைய நிலைக்கு திருப்ப சிலரால் முயற்சி முன்னெடுக்கப்படுகின்றது. அதுக்கு இடமளிக்காதவாறு பாரிய வெற்றியை அடைவதே எமது இலக்கு. பொது சின்னம் ஒன்றை பெற்றுக்கொள்ள காலம் போதாது. தேர்தல் காலப்பகுதி என்பதால் நல்லாட்சிக்கான ஐக்கிய தேசிய முன்னணியை பதிவு செய்யவும் முடியாது. அதன் காரணமாகவே ஐக்கிய தேசிய கட்சியின் சின்னத்தில் போட்டியிட முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டார் அமைச்சர் ராஜித சேனாரட்ன. இதேவேளை இவரது அணியைச் சேர்ந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அமைப்பாளர்களில் ஒருவரான கிருணிகா பிரேமச்சந்திர இன்று கொழும்பு மாவட்டத்துக்கான ஐக்கிய தேசிய கட்சி வேட்பு மனுவில் ஒப்பமிட்டுள்ளார். அமைச்சர் ராஜித சேனாரட்ன உட்பட குறித்த அமைச்சர்கள் தற்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட போது அவருக்கு பலமாக நின்றவர்கள் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
இத்துடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெற்றது.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம்.
இப்போது சில இந்திய செய்திகளை கேட்கலாம். தமிழ்நாட்டின் கடலூர் மாவட்டத்தில் நடந்த பாலியல் பலாத்கார சம்பவம் தொடர்பான வழக்கை சமரச மையத்திற்கு அனுப்பும் முடிவை சென்னை உயர்நீதிமன்றம் திரும்பப் பெற்றுள்ளது. இதுகுறித்து ஒரு செய்திக்குறிப்பை இப்போது கேட்கலாம். கடலூரில் 15 வயது பெண் ஒருவர் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கை சமரச மையத்திற்கு அனுப்பலாம் என்ற பரிந்துரையை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று திரும்பப் பெற்றுள்ளது. அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்கு வழங்கப்பட்ட இடைக்கால ஜாமீனும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் குற்றவாளியான மோகன் என்ற நபர் திங்கட்கிழமைக்குள் கடலூர் மகளிர் நீதிமன்றத்தில் சரணடைய வேண்டுமென்றும் அனைத்து சமரச முயற்சிகளும் நிறுத்தப்பட வேண்டுமென்றும் நீதிமன்றம் தனது உத்தரவில் கூறியுள்ளது. பாதிக்கப்பட்ட பெண்ணை நேரில் சந்தித்து பேசிய மூத்த வழக்கறிஞர் கீதா ராமசேஷன் நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை வரவேற்பதாக தெரிவித்தார்.
கடலூர் கேஸ்ல ஆரம்பத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவ வந்து ஒரு மைனர், ரெண்டாவது அவ வந்து இந்த தீர்ப்பு வந்து இது வந்து ஒரு அப்பீல் ஸ்டேஜ்லயே வந்து நீதிபதி முதல்ல அவங்கள இந்த சமரசத்துக்கு பேச அனுப்பிச்சிட்டாங்க. அந்த பெண் வந்து அதுல இல்ல பார்ட்டியா, அது அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிற போது வந்து நான் நிறைய பேர் இங்க வந்து சென்னையிலும் சரி மீடியேட்டர்ஸ் நாங்களும் சேர்ந்து வந்து இந்த மாதிரி இந்த தீர்ப்பு தவறு இதை ரீகால் பண்ணணும்னு ஒரு கோரிக்கையை எழுப்போம். மீடியேஷனை நாட் தீர்ப்புன்னு கிடையாது, அந்த மீடியேஷனுக்கு போட்ட ஆர்டர் மட்டும் ரீகால் பண்ணணும்னு நினைச்சோம். அதனால இது வந்து இட் இஸ் அ வெல்கம் ஆர்டர். ரேப் வந்து ஒரு வயலன்ஸ் அகேன்ஸ்ட் விமன் இல்லையா, அதுவும் மைனரா இருக்கிற போது ஒரு ரேப் வந்ததுன்னா அதுல சமரசம் பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அதை நம்ம வந்து அலோவ் பண்ணிட்டோம்னா அப்புறம் எல்லா ரேப் கேசஸ்லயும் அப்படியே சமரசத்துக்கு பேசிடுவாங்க, பண்ணின குற்றத்தை பண்ணின அப்புறம் சமரசம்னு பண்ற மாதிரி வந்துடும்.
கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 15 வயது சிறுமி ஒருவர் மோகன் என்பவரால் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டார். பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு குழந்தையும் பிறந்தது. இந்த வழக்கை விசாரித்த கடலூர் மகளிர் நீதிமன்றம் குற்றவாளிக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 2 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்தது. இதனை எதிர்த்தும் தனக்கு பிணை வழங்க வேண்டுமென்று கோரியும் குற்றவாளி சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டார். இதனை விசாரித்த நீதிபதி பி தேவதாஸ் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டுள்ள பெண் மட்டுமல்லாமல் அவருக்கு பிறந்துள்ள குழந்தையும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமி மற்றும் அவரது பெண் குழந்தையின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த வழக்கில் சமரச தீர்வு காண முயற்சிக்கலாம் என்று தெரிவித்தார். குற்றவாளி மோகனுக்கு இடைக்கால பிணையும் வழங்கப்பட்டது. ஆனால் இந்த தீர்ப்பு மாநிலம் முழுவதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதற்கிடையில் மத்திய பிரதேச நீதிமன்றம் ஒன்று பாலியல் பலாத்கார வழக்கு ஒன்றை சமரச மையத்திற்கு அனுப்பியது. இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு வந்தபோது பாலியல் பலாத்கார வழக்கில் சமரசம் என்பது பெண்ணின் கண்ணியத்திற்கு எதிரானது என்றும் சமரச மையத்திற்கு அனுப்பும் முடிவு தவறானது என்றும் உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டது. இந்த நிலையில் சர்ச்சையை ஏற்படுத்திய இந்த உத்தரவை நீதிபதி பி தேவதாஸ் திரும்பப் பெற்றுள்ளார். 2ஆம் உலகப்போர் காலத்து யூத இனப்படுகொலைக்கு பின்னர் ஐரோப்பாவில் நடந்த மிக மோசமான ஸ்ரெப்னிட்ஸா படுகொலைகளின் 20வது ஆண்டு நிறைவு குறித்த செய்தியை செய்தி அறிக்கையில் சுருக்கமாக பார்த்தோம். மேலதிக தகவல்களை தொகுத்து வழங்குகிறார் சாதாத்.
சோகம் மேலிட பலியான 8000 பேர் நினைவு கூறப்பட்டனர். யுகோஸ்லாவியா சிதறுண்ட நேரத்தில் போஸ்னிய சர்பிய படைகளால் போஸ்னிய முஸ்லிம் ஆண்களும் சிறார்களும் கொன்று குவிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நினைவு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சர்வதேச பிரமுகர்களில் ஒருவரான அமெரிக்க முன்னாள் அதிபர் பில் கிளின்டன் இப்படி ஒரு கொலைக்களம் மறுபடியும் உருவாக இடம் தரவே கூடாது என்றார். நடந்த கொடுமைகளை நினைத்து பார்த்து தவறுகள் திருத்தப்பட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார்.
Redeem the sacrifices of those that have been found and those that must still be found.
உயிர் நீத்தவர்களின் தியாகத்தை நினைத்து பார்த்து மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டும். விழுந்த குண்டுகளை நினைத்து பார்த்து இழப்பு ஈடு செய்யப்பட வேண்டும். சமாதான வாக்குறுதிகளை நினைத்து பார்த்து பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும்.
இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல ஜனநாயக எதிர்காலம் கிடைப்பதற்கு வழி காணப்பட வேண்டும் என்றார் பில் கிளின்டன். செர்பியாவின் தற்போதைய பிரதமர் அலெக்சாண்டர் வூசிச் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக போஸ்னியா ஹெர்சகோவினா வருவதை கிளின்டன் பாராட்டியிருந்தார். ஸ்ரெப்ரனிட்சா கொலைகள் ஒரு கொடூரமான குற்றம் என வர்ணித்து கண்டிக்கும் அறிக்கையை அலெக்சாண்டர் வூசிச் அங்கே வருவதற்கு முன் வெளியிட்டிருந்தார். ஆனாலும் நினைவு சடங்குகள் நடக்கும் இடத்துக்கு இன்று வூசிச் வந்தபோது ஆத்திரம் மிக்க கும்பலொன்று அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரை தாக்க முற்பட அவர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருந்தார். இந்த கொலைகளை இனப்படுகொலை என்ற வார்த்தையை கொண்டு வர்ணிக்கும் ஐநா தீர்மானம் ஒன்றை ரஷ்யா தனது வெட்டுவாக்கு அதிகாரத்தை பயன்படுத்தி நிராகரித்திருந்தது. தீர்மானத்தில் அந்த வார்த்தை இருந்தது. செர்பியாவுக்கு ஆத்திரத்தை தந்ததால் ரஷ்யா அதனை செய்திருந்தது. ஆனால் இனப்படுகொலை என்பதை ஏற்க மறுப்பது கடந்த காலத்தை மதிக்காத ஒரு செயல் என யுகோஸ்லாவியாவுக்காக அமைக்கப்பட்ட சிறப்பு சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயத்தின் தலைமை சட்ட நடவடிக்கை அதிகாரி சேர்ஜ் பிரம்மர்ட்ஸ் ஐநாவில் நடத்தப்பட்ட ஒரு சிறப்பு நினைவு கூட்டத்தில் கூறியிருந்தார்.
Denying the Srebrenica genocide is a factual misrepresentation and disregards the highest...
Srebrenica இனப்படுகொலையை நிராகரிப்பது உண்மைக்கு மாறானது. இரண்டு சர்வதேச நீதிமன்றங்களின் முடிவுகளை அவமதிக்கும் செயல் அது. தவிர அது உயிர் நீத்தவர்களையும் இழிவுபடுத்தும் செயல். இறந்தவர்களையும் பாதிக்கப்பட்டவர்களையும் மதிக்க வேண்டுமானால் அது இனப்படுகொலைதான் என்பது ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்றார் பிரம்மர்ட்ஸ். ஆனால் சேர்பினத்தாரும் அந்நேரத்தில் அதிகம் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். எனவே போஸ்னிய முஸ்லிம்கள்தான் இனப்படுகொலைக்கு ஆளானார்கள் என்று கூறுவது முறையல்ல என்பது செர்பியாவின் வாதமாக இருக்கிறது. நேற்று வெள்ளியன்று ஸ்ரெப்ரனிட்சாவில் நடத்தப்பட்ட வருடாந்த சமாதான ஊர்வலத்தில் கிட்டத்தட்ட 10,000 பேர் பங்கேற்றிருந்தனர். இன்று நடக்கின்ற நினைவுச் சடங்கிலும் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொள்கின்றனர். அந்த படுகொலையில் கொல்லப்பட்ட கிட்டத்தட்ட 130 பேரின் இறுதிச் சடங்குகளும் இன்று நடக்கின்ற நினைவு நிகழ்வோடு சேர்ந்து நடக்கிறது. இந்த பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட உடல் எச்சங்களில் மரபணு பரிசோதனைகளை நடத்தி அது 1995 படுகொலை செய்யப்பட்டவர்கள்தான் என்பது அண்மையில் உறுதி செய்யப்பட்டிருந்தது. இந்த இனப்படுகொலையை சற்று திரும்பி பார்ப்போமேயானால் 1995 இதே மாதத்தின் முதல் வாரம் போஸ்னிய செர்பிய படைகள் ஷெல் தாக்குதல் நடத்தவே போஸ்னிய முஸ்லிம்கள் ஆயிரக்கணக்கானோர் ஸ்ரெப்ரனிட்சாவுக்கு தப்பி வந்திருந்தனர். அந்த நேரம் அங்கிருந்த டச்சு அமைதி காப்பு படையினரின் நிலைகள் மீதும் செர்பிய படைகள் தாக்கியிருந்தன. போட்டோகாரி என்ற இடத்தில் டச்சு படைகள் தங்கியிருந்த முகாம்களில் 20,000 அகதிகள் அடைக்கலம் புகுந்தனர். அங்கே நுழைந்த போஸ்னிய செர்பிய படைகள் அங்கிருந்தவர்களை விரட்டி அடித்ததுடன் ஆண்களையும் ஆண் பிள்ளைகளையும் தனியாக பிரித்தெடுத்து விசாரணைக்காக அழைத்துச் செல்வதாக கூட்டிச் சென்றது. அவர்களெல்லாம் தலையில் சுடப்பட்டு கொல்லப்பட்டிருந்தார்கள் என்ற விவரம் பின்னர் தான் வெளியாகியிருந்தது.
அடுத்ததாக ஒரு மருத்துவ செய்தி. சீசோஃப்ரீனியா எனப்படும் மனச்சிதைவு நோயை ஏற்படுத்துவதில் புகைப்பிடித்தலுக்கு நேரடி தொடர்பு இருப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த பிபிசியின் செய்தியை தமிழில் தருகிறார் பூபாலரத்னம் சீவகன்.
ஸ்கிட்சோஃப்ரீனியா எனப்படுகின்ற மனச்சிதைவு நோயை ஏற்படுத்துவதில் புகைப்பிடித்தலுக்கு நேரடி தொடர்பு இருப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். புகைப்பிடிப்பவர்களுக்கு இந்த நோய் ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதுவும் சிறுவயதிலேயே இந்த பாதிப்பு ஏற்படலாம் எனவும் லண்டன் கிங்ஸ் கல்லூரியைச் சேர்ந்த ஆய்வுக்குழுவினர் தெரிவித்திருக்கின்றார்கள். சிகரெட் புகையில் இருக்கின்ற நிக்கோட்டின் மூளையில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும் என தமது 61 தனித்தனி ஆய்வுகளில் தெரிய வந்திருப்பதாக ஆய்வாளர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த ஆய்வு முடிவுகள் லான்செட் சைக்கிரியாட் என்ற ஆய்வுதலில் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. புகைத்தலுக்கும் மனநல பாதிப்புக்கும் இடையே தொடர்பு இருப்பதாக நீண்ட காலமாக கூறப்பட்டு வருகின்றது. ஆனால் தங்களுக்கு கேட்கும் குரல்களில் இருந்தும் மாய தோற்றங்களிலிருந்தும் விடுபடுவதற்கு ஒரு வழியாகவே ஸ்கிட்சோஃப்ரீனியா நோயாளர்கள் புகைப்பிடித்தலில் ஈடுபடுகின்றார்கள் என்று நம்பப்பட்டு வந்தது. இந்த ஆய்வில் ஈடுபட்ட கிங்ஸ் கல்லூரியின் குழுவினர் புகைப்பழக்கம் உள்ள 14,555 பேரிடமும் புகைப்பிடிக்கும் வழக்கம் இல்லாத 2,73,162 பேரிடமும் எடுக்கப்பட்ட ஆய்வு தகவல்களை ஆராய்ந்திருக்கின்றார்கள். அதன்படி மனநல பாதிப்பு இருக்கின்ற 57% மனநோய் தாக்கம் ஏற்படுவதற்கு முன்பாகவே புகைப்பிடிக்கும் பழக்கத்தை கொண்டிருந்திருக்கின்றார்கள். அதேபோல தினசரி புகைப்பழக்கம் இருப்பவர்களுக்கு ஸ்கிட்சோஃப்ரீனியா தாக்கும் வாய்ப்பு 2x அதிகமாக இருந்திருக்கின்றது. அதாவது மனச்சிதைவு நோய் தாக்குவதற்கு முன்பே புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் அந்த நோய்க்கு மருந்தாக புகைப்பிடித்தலில் ஈடுபடுகின்றார்கள் என்று கூற முடியாது என்பது கண்டறியப்பட்டிருக்கின்றது. புகைப்பிடிப்பவர்களில் பெரும்பாலானவர்களுக்கு மனச்சிதைவு நோய் ஏற்படுவதில்லை என்றாலும் புகைப்பிடித்தல் அதற்கான ஆபத்தை அதிகரிக்க செய்கின்றது. சாதாரணமாக 1/100 இந்த மனநல பாதிப்பு ஏற்படுவது வழக்கம். ஆனால் புகைப்பதால் 2/100 இந்த பாதிப்பு ஏற்படலாம். சிகரெட்டில் இருக்கின்ற நிகோட்டின் மூளையில் இருக்கின்ற டோமோஃபைமின் என்ற ரசாயனத்தின் அளவை மாற்றியமைக்கின்றது. இது மனநல பாதிப்பை மேலும் அதிகப்படுத்துகின்றது. இங்கிலாந்தில் புகைக்கப்படுகின்ற 42% சிகரெட்டுகளை மனநல பாதிப்புகள் உடையவர்களே புகைக்கின்றார்கள். ஆகவே புகைத்தலுக்கும் மனநல பாதிப்புக்கும் தொடர்பு இருப்பதை காட்டும் எந்த புதிய கண்டுபிடிப்பும் கவலை அளிக்கக்கூடியது என உடல்நல தொண்டு நிறுவனமான ரீதிங் மென்டல் இன்லஸ் தெரிவித்திருக்கின்றது.
செய்திக்குறிப்பை அளித்தவர் சிவகன். இனி ஒரு விளையாட்டுச் செய்தி. தற்போது லண்டனில் நடந்து வரும் விம்பிள்டன் போட்டிகள் குறித்த செய்திகளை தொகுத்து வழங்குகிறார் சாதாத்.
அமெரிக்காவின் செரீனா வில்லியம்ஸ் 6வது முறையாக விம்பிள்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றிருக்கின்றார். தனது 8வது விம்பிள்டன் இறுதி ஆட்டத்தில் விளையாடிய செரீனா ஸ்பெயினின் கார்பின் முகுருசாவை 6-4, 6-4 என்று நேர் செட்களில் வீழ்த்தினார். இது செரீனா வில்லியம்ஸ் பெறுகின்ற 21வது கிராண்ட்ஸ்லாம் பட்டமாகும். 33 வயதான நிலையில் செரீனா இந்த பட்டம் வென்றிருப்பதால் மிக அதிகமான வயதில் கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்றவர் என்ற பெருமையும் அவரை சேர்ந்திருக்கிறது. இதற்கு முன் இந்த சாதனை மார்டினா நவராத்திலோவா வசம் இருந்தது. மேலும் சென்ற ஆண்டின் US ஓபன் தொடங்கி இந்த ஆண்டின் ஆஸ்திரேலிய ஓபன், பிரெஞ்சு ஓபன் மற்றும் விம்பிள்டனை வென்றிருப்பதன் மூலம் 4 கிராண்ட்ஸ்லாம் பந்தயங்களையும் அடுத்தடுத்து வரிசையாக வென்றவர் என்ற பெருமையை 2வது முறையாக செரீனா பெற்றிருக்கின்றார். செரீனா மட்டுமே இந்த சாதனையை 2 முறை செய்திருப்பதால் இந்த சாதனைக்கே செரீனா ஸ்லாம் என பெயரிட வேண்டுமென ரசிகர்கள் விரும்புகின்றனர். ஓபன் எரா எனப்படும் முழுமையாக சர்வதேசமயமான போட்டிகள் ஆரம்பித்த பின்னர் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் அதிக கிராண்ட்ஸ்லாம் வென்றவர் என்ற சாதனை 22 பட்டங்களை வென்ற ஜெர்மனியின் ஸ்டெஃபி கிராஃப் வசம் தற்போது இருக்கிறது. இன்னும் 1 ஸ்லாம் வென்றால் அந்த சாதனையை செரீனா சமன் செய்வார். ஆனால் அவர் விளையாடுகின்ற விதத்தை பார்த்தால் ஸ்டெஃபியின் சாதனையையும் செரீனா முறியடிப்பார் என்றே பலரும் கருதுகின்றனர்.
செய்தியை அளித்தவர் சாதாத். அடுத்ததாக பிபிசி தமிழோசை குறித்த உங்களது கருத்துக்களை சுமந்து வரும் நேயர் நேரம் தொகுத்து வழங்குகிறார்கள் எல்ஆர் ஜெகதீசன் மற்றும் சங்கீதா ராஜன்.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேயர் நேரம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்முடன் கலந்து கொள்ள வந்திருக்கிறார் சங்கீதா ராஜன். நேயர்களின் கடிதங்களை படிக்கலாமே சங்கீதா.
மட்டக்களப்பு நேயர் ஜீவன் எழுதியிருக்கும் கடிதத்தில், பிபிசி தமிழோசையை நான் தொடர்ந்து கேட்டு வருகிறேன். தற்போது தேர்தல் காலம், அரசியல் கட்சிகள் வேட்பாளர்களிடம் அவர்களது கொள்கைகள் மற்றும் கருத்துக்களை தங்களது நுட்பமான உரையாடல் மூலம் மக்களுக்கான தெளிவை ஏற்படுத்துகின்ற பிபிசி தமிழோசைக்கு நன்றிகள் என்கிறார்.
திருச்சிராப்பள்ளியைச் சேர்ந்த நேயர் AM நஜ்முல் ஆரிஃபின் எழுதியிருக்கும் கடிதத்தில், பிபிசி உலக தமிழ்ச் செய்தி அறை திங்கள் முதல் வெள்ளி வரை தொலைக்காட்சியில் பார்த்து வருகிறேன். மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி, மிக்கவும் நன்றி என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். நன்றி நேயரே.
சிறிய நகதிகள் எண்ணிக்கை 40 லட்சத்தை எட்டியுள்ள நிலையில் இது தலைமுறை காணாத மனித பேரவலம் என்று ஐநா வர்ணித்துள்ளது என்ற செய்தி தொடர்பில் கருத்து எழுதியுள்ள பூமா சனத்குமார் என்னும் நேயர், கிரீஸ் நாட்டின் பொருளாதார சிக்கலை அடுத்து சிரியாவில் இஸ்லாமிய அரசு பயங்கரவாதத்தால் வெளியேறும் அகதிகள் பிரச்சினை ஐரோப்பாவின் இன்றைய மாபெரும் நெருக்கடியாக உருவெடுத்து வருகிறது என்கிறார்.
இதே சிரியா குறித்த செய்திகள் குறித்து கடிதம் எழுதியிருக்கும் பெங்களூரைச் சேர்ந்த ராஜா மதிவாணன் என்னும் நேயர், சிறிய மக்களின் அவதி உலக நாடுகளுக்கு ஒரு உண்மையை உணர்த்தியிருக்க வேண்டும். மிதவாத போராளிகள் என்று யாரும் கிடையாது என்பதே அந்த உண்மை. சுமார் 2 மில்லியன் அகதிகளை சுமக்கும் துருக்கிதான் அந்த அகதிகள் உருவாக காரணம் என்ற உண்மையை உலகம் நன்றாக அறிய வேண்டும் என்றும் அவர் எழுதியிருக்கிறார்.
மணி வேலுப்பிள்ளை என்னும் நேயர் எழுதியிருக்கும் கடிதத்தில், நான் 30 ஆண்டுகளாக தமிழோசை கேட்டு வருகிறேன். தமிழோசைக்கு 10 மடல்களாவது எழுதியிருப்பேன். அவை தமிழாக்கத்தில் இடம்பெறும் தவறுகள் பற்றியவை. தற்போது இலக்கண வழுக்களும் சேர்ந்துவிட்டன. குறிப்பாக ஒருமை பன்மை வேறுபாடுகள் பேணப்படுவதில்லை. அதாவது எழுவாய் ஒருமையோ பன்மையோ எதுவாயினும் வினை ஒருமையாகவே அமைகிறது. வரிக்கு வரி அதை கேட்கும் போது தமிழோசையில் வெறுப்பு ஏற்படுகிறது. இன்றைய செய்தியில் இடம்பெற்ற வசனங்கள், ஊடகங்கள் அறிவித்துள்ளது, மனித எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டது, அகழ்வு பணிகள் நடைபெறுகின்றது, எலும்புக்கூடுகள் மனித எச்சங்கள் வைக்கப்பட்டுள்ளது போன்றவை. 2வது சங்கதி, நாங்கள் 10 ரூபாய் என்றுதானே சொல்கிறோம். அப்படியானால் ஏன் $10 என்று சொல்ல வேண்டும்? $10 என்று சொல்லலாமே. மனித உரிமைகள் என்பது பொருந்தும். அதற்காக தேர்தல்கள் ஆணையாளர் என்றுதான் சொல்ல வேண்டுமா? தேர்தல் ஆணையாளர் என்றாலே போதுமே. ஆங்கில சொற்களை மொழிபெயர்க்கத்தான் வேண்டும். ஆங்கில பாணியை மொழிபெயர்த்தலாகாது. அதாவது ஆங்கில இலக்கணப்படி தமிழை எழுதக்கூடாது என்கிறார் மணிவேலு பிள்ளை என்னும் நேயர்.
தமிழோசையின் நீண்ட நாள் நேயரும் தமிழ் மொழியின் தீரா காதலருமான மதிப்பிற்குரிய மணி வேலு பிள்ளையின் விமர்சனங்களை பிபிசி தமிழோசை பெரிதும் மதிக்கிறது. நீங்கள் சுட்டிக்காட்டிய பிழைகளை திருத்திக் கொள்ளவும் இத்தகைய தவறுகள் நிகழாமல் இருக்கவும் நாங்கள் எங்களால் ஆன அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்கிறோம். தொடர்ந்து பிபிசி தமிழோசையின் நிகழ்ச்சிகளை கேளுங்கள், இணையத்தை வாசியுங்கள், என்ன தவறு இருந்தாலும் சுட்டிக்காட்டுங்கள், நாங்கள் திருத்திக் கொள்கிறோம்.
மதுரையிலிருந்து கடிதம் எழுதியிருக்கும் சோ சண்முக சுந்தரம் என்னும் நேயர், நான் பிபிசி தமிழோசையின் இணையதள பக்கங்களை நாள்தோறும் ஒரு முறையாவது வலம் வருவது வழக்கம். போட்டிக்காக வந்த புகைப்படங்களை பார்த்தேன். அனைத்து புகைப்படங்களையும் பார்த்து கண்ணில் ஒத்தி கொள்ளும்படி இருந்தது. அத்துணை தத்ரூபமாக புகைப்படம் எடுத்த புகைப்பட கலைஞர்களுக்கும் எமது நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள் மற்றும் வாழ்த்துக்கள் என்கிறார்.
இலங்கையின் முன்னாள் போராளிகள் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் இணைந்து தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று கோரியிருப்பது தொடர்பான செய்தி குறித்து கடிதம் எழுதியிருக்கும் கனடாவைச் சேர்ந்த நாராயண பிள்ளை நவரத்னம் என்னும் நேயர், இவர்களது கோரிக்கையை நிராகரித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரின் முடிவு சரியானதே. புலிகள் உருவாக்கிய கூட்டமைப்பு என்பதால் அதற்காக போராளிகளை அதற்குள் சேர்க்க வேண்டும் என்கிற அவசியமில்லை. முடிந்தால் அவர்கள் தனியாக போட்டியிடட்டும். அவர்களின் பேச்சிலிருந்து இன்னமும் புலிகள் என்கிற அந்த அதிகாரமும் அடக்கி ஆளும் தன்மையும் விட்டு போகவில்லை என்பதுதான் தெளிவாக தெரிகிறது. இந்த முன்னாள் போராளிகள் தங்களுக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்கும் என்று நம்புகிறார்கள். அவர்கள் வைத்திருந்த ஆயுதத்தின் மீதான பயத்தில் மக்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் தற்போது ஆயுதமற்ற நிலையில் இவர்களின் மிரட்டல்களுக்கு மக்கள் அடிபணிய மாட்டார்கள் என்பதை அவர்கள் உணர வேண்டும். மக்களுக்கு இன்றைய தேவை மூத்த அரசியல்வாதிகள் எடுக்கும் அரசியல் தீர்வும் நிம்மதியான வாழ்வுமே என்று கடிதம் எழுதியிருக்கிறார் கனடாவைச் சேர்ந்த நாராயண பிள்ளை நவரத்னம்.
விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் போராளிகள் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவது உரிய பலனை தராது என்று சந்திரகாந்தன் தெரிவித்திருப்பதாக வெளியிடப்பட்ட செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள மிக் தாசன் என்னும் நேர், உங்களால் முடியும் என்று நீங்கள் நினைத்தால் ஏன் மற்றைய முன்னாள் போராளிகளுக்கு முடியாது? யாராக இருந்தாலும் தமிழர் வாக்குகளை அடகு வைக்காமல் அரசியல் செய்தால் நிலைத்து நிற்பீர்கள். தமிழர் வாக்குகளை தமிழர்களை வைத்தே பிரித்தாழ்வது ஒவ்வொரு முறையும் ஆட்சியில் இருப்பவர்களின் யுக்தியாகவே நீடித்து வந்துள்ளதை சில துரோகிகள் புரிந்தும் புரியாத மாதிரியே நடந்து கொள்கிறார்கள். தமிழர்களை தலை நிமிர்த்த விடமாட்டார்கள் இந்த அரசியல்வாதிகள் என்கிறார்.
இதே செய்தி குறித்து நேயர் சி ரத்னவடிவேல் எழுதியிருக்கும் கடிதத்தில், போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தியாக உள்ளம் கொண்டவர்கள், நிறைவேறாது போன அவர்களது லட்சியத்தை நினைத்து நொந்து கொண்டிருப்பவர்கள், நிச்சயம் இந்த அரசியலுக்குள் பிரவேசிக்க மனம் ஒன்றியிருக்க மாட்டார்கள். ஆனால் கபட புத்தி இருக்கும் சிலர் அவர்களை கருவிகளாக பயன்படுத்தி தமது குறுகிய கால அரசியல் அபிலாஷைகளை நிறைவேற்றக் கொள்ள துடிப்பதுதான் வேதனையாக இருக்கிறது. அதை நிச்சயம் உண்மையான போராளிகளாக இருந்தவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று கடிதம் எழுதியிருக்கிறார் கொழும்பு நேயர் சி ரத்னவடிவேல்.
இதே செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள தினேஷ் என்னும் நேயர், உண்மையில் இவர்களின் அரசியல் பிரவேசம் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். பாரிய பொறுப்பும் கடமையும் இவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் தங்களின் உள்கட்சி பிரச்சினைகளை சரியாக கையாள தெரியாத கூட்டமைப்பின் தலைமைகள் இவர்களை எவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பு கையாளப் போகிறது என்பதில்தான் கூட்டமைப்பின் இருப்பும் தங்கியிருக்கிறது. இவர்களை தவிர்த்து தேர்தலை சந்திக்க கூட்டமைப்பு முற்படுமானால் எதிர்காலத்தில் இவர்களின் இருப்பே கேள்விக்குறியாகும் என்பதில் ஐயம் இல்லை. ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்கிறார்.
அனந்தி சசிதரன் சுயேட்சையாக போட்டியிடப் போவதாக அறிவிப்பு என்கிற செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்திருக்கும் முல்லைமதி என்னும் நேயர், தனக்கு வாக்களித்த மக்களுக்கு உண்மையாகவும் தமது பணியில் நேர்மையாகவும் செயற்பட்ட ஆனந்திக்கு அரசியல் அனுபவம் இல்லைத்தான். ஆனால் தனது பணிக்கு இடையூறு செய்வதை எதிர்த்து குரலை உயர்த்தியதால் கட்சியிலிருந்து நீக்கி அரசியலை விட்டு அகற்ற முற்படுகிறார்கள். தமிழீழ மக்கள் ஆனந்திக்கு வாக்களிப்பார்கள். நீதிக்காக ஆனந்தி போராடுவார் என்று கூறியிருக்கிறார்.
இதே செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள அருண் சங்கர் என்னும் நேயர், தனக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக எப்படியாவது பாராளுமன்றம் செல்ல முற்படும் இவர் கணவர் எழிலனால் பிடிக்கப்பட்டு காணாமல் போன 1000 அப்பாவி பிள்ளைகளுக்கு நீதி வாங்கி தருவாரா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்.
இதே செய்தி தொடர்பில் கருத்து எழுதியிருக்கும் மோகன் என்னும் நேயர், தனி மரமாக நின்று எதையும் சாதிக்க முடியாது என்று எழுதியிருக்கிறார்.
இதே செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள தமிழ் என்னும் நேயர், சரியான முடிவு வரவேற்கிறோம், மக்கள் உங்கள் பக்கம், கூட்டமைப்புக்கு சரியான ஒரு பாடத்தை காட்டுங்கள், மாவை சேனாதிராஜாவை விட அதிகப்படியான வாக்கு வாங்கி அவர் முகத்தில் கரியை பூசுங்கள், உங்கள் தைரியத்தையும் விடாமுயற்சியையும் மீண்டும் பாராட்டுகிறேன் என்கிறார்.
இன்னும் படிப்பதற்கு ஏராளமான கடிதங்கள் இருந்தாலும் நேரம் ஆகிவிட்டது சங்கீதா. அடுத்த வாரம் மீண்டும் நேயர் நேரம் நிகழ்ச்சியில் நேயர்களை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.